எமது இரவு நேர நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அமீர் என்பவர் யார் என்ற தலைப்பில் தற்போது உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அந்த உரையை நிகழ்த்த இருக்கின்றார்கள் அஷேக் உமர் அலி ரியாதி அவர்கள். எனவே வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சிகளை செவிமடுத்து பயன்பெறுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد وازواجه وذرياته واهل بيته كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد وأزواجه وذرياته وأهل بيته كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إسلاتل أمير إن مكيتهم என்ற தலைப்பில் ஒரு விளக்கத்தை பார்க்க நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த அமீர் அமீர் என்ற கருத்தில் பல சொற்கள் குர்ஆன் ஹதீஸில் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அமீர், இதனுடைய பன்மை உமரார். இன்னொரு சொல் பாவிக்கப்படுகின்றது இமாம், இதனுடைய பன்மை அஇம்மா. சுல்தான் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதனுடைய பன்மை சலாத்தீன். ஹலீஃபா என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய பன்மை ஹுலஃபா. ராஹின் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய பன்மை ருஆத். வாலின் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய பன்மை உலாத். அமீர் என்று சொன்னால் கட்டளை இடுபவர். இமாம் என்று சொன்னால் வழிகாட்டி. சுல்தான் என்று சொன்னால் அதிகாரி அரசர். ஹலீஃபா என்று சொன்னால் ஆட்சியாளர் பிரதிநிதி. ராஹின் என்று சொன்னால் இடையன், கண்காணிப்பவன். வாலின் என்று சொன்னால் பொறுப்பாளி.
இப்படி பல சொற்கள் குர்ஆன் ஹதீஸில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இதனுடைய அனைத்தையும் நாங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் இதில் வெளியாகிறது. என்ன என்றால், முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவரைத்தான் இந்த அனைத்து சொற்களையும் கொண்டு அழைக்கப்படுகின்றது. இதில் ஹலீஃபா என்ற சொல்லுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு, ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ளவருக்கு மட்டும்தான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஹலீஃபா என்று சொல்லப்படும். ஆனால் மொழி ரீதியாக ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இமாம், சுல்தான், அமீர், ராயி, வாலி இவர்களுக்கும் மொழி ரீதியாக ஹலீஃபா என்று சொல்லலாம், பிரதிநிதி. இப்படி இந்த அனைத்து சொற்களும் இஸ்லாத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி ஏன் பயன்படுத்தப்படுகிறது? முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவர் இல்லாமல் முஸ்லீம்கள் என்று இருக்க முடியாது. அதில் ஆக குறைந்தது மூன்று பேர் ஆகிவிட்டால் அவர்களுக்கு ஒரு அமீர், ஒரு இமாம் அவசியம். மூன்று பேர்களுக்கு கீழே இருந்தால் அவர்களுக்கு ஒரு அமீர், இமாம், ராயின், வாலி அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் மூன்று பேர் ஆகிவிட்டால், மூன்று முஸ்லீம்கள், அவர்களுக்கு ஒரு அமீர் கட்டாயம். அவர்கள் ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவரை இமாம் என்று சொல்வோம், சுல்தான் என்று சொல்லுவோம், ராயன் என்று சொல்லுவோம், வாலி என்றும் நாம் சொல்லுவோம். அப்ப இந்த அமீர் தலைவர் என்பது மிக கட்டாய கடமை. தலைவர் முஸ்லீமிலே நாங்கள் பார்க்கிறோம், அபூதர் ரிஃபாரி என்று ஒரு சஹாபி, அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக வஹீபன், இங்க கொஞ்சம் பலவீனமானவர்கள், ஆளுமை மார்க்கத்தில் இல்ல, ஆளுமை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள். எதை நான் எனக்கு விரும்புகின்றோனோ அதை நான் உங்களுக்கு விரும்புகின்றேன். எனவே இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு தடுக்கின்றேன் விசேஷமாக. ஒன்று, லா தஅம்மரன்ன அலா இஸ்னை, இரண்டு பேர்களுக்கு நீங்கள் அமீராக இருந்து விடாதீர்கள். அப்ப மூன்று பேர்கள் வந்தால் ஒரு அமீர் ஆக குறைந்தது நபி சொல்லுகின்றார்கள். இரண்டு பேர்களுக்கு நீங்கள் அமீராக இருந்து விட வேண்டாம், அந்த விஷயத்தில் நீங்கள் பலவீனமானவர்கள், உங்களால் வழி நடத்த முடியாது. இதே போன்று ஒரு எத்தீமுடைய சொத்து இருக்கிறது, அதையும் நீங்கள் பொறுப்படுத்த கூடாது என்று கட்டளைப்பட்டார்கள். அப்ப இந்த தைவு முஸ்லீமில் உள்ள இந்த ஹதீஸ் காட்டுகிறது, முஸ்லீம்கள் மூன்று பேர்கள் சேர்ந்து விட்டால் அவர்களில் ஒருவர் கட்டாயமாக அமீராக இருக்க வேண்டும். இது தைவு முஸ்லீமில் உள்ள ஹதீஸ். அத்தரகை ஒரு தரகை என்ற கிதாபில் ஒரு ஹதீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பத்து பேர்களுக்கு பொறுப்பாளியாக அமீராக இருக்கின்றாரோ மறுமையிலே அவருடைய இரண்டு கையிலும் கழுத்தோடு சேர்த்து விலங்கு போடப்பட்டு கொண்டு வரப்படும். அவர் நீளமாக நடந்திருந்தால் அந்த விலங்கு உடைக்கப்படும். நீளமாக நடக்காமல் அவர் உலகத்தில் வாழ்ந்திருந்தால் என்ன என்று சொல்லவில்லை, தெரியும் அனைவருக்கும் என்ன நடக்கும் என்பது. அப்ப இங்கு பத்து பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், சிலர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆரம்பிக்கப்பட்ட முறை பிழை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து மூன்று பேர்கள் இருந்தால் ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று கூறி வருகிறார்கள் சில உலமாக்கள். எனவே இந்த ஆதாரங்களை நீங்கள் பார்த்தால் அவருடைய வாதம் பிழை என்பது வெளியாகிவிடும். கஹீஹு முஸ்லிமில் இருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸே ஹதீஸ்களை அறிஞர்களிலே சிலர் கஹீஹு என்று சொல்லியிருக்கிறார்கள், ஹசன் என்று. சரி, லைஃப் என்ற அவருடைய வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஹதீஸ்களை பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிறது. மூன்று பேர்கள், இரண்டு பேருக்கு நீ அமீராக இருக்காது, எனவே மூன்று பேருக்கு அமீர் அவசியம். சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ், ஹதீஸ் தலையில் ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்கும், இன்னொரு ஹதீஸ் வரும், அதனுடைய வலி பலவீனமாக இருந்தாலும் இந்த சஹீஹான ஹதீஸுடைய கருத்து அங்கு இருந்தால் அதுவும் சரி என்ற கருத்து தான் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய. அடுத்தது பத்து பேர்கள் வந்திருக்கிறார். பத்து பேர்களுக்கு ஒருவர் அமீராக இருக்கிறார். அங்க வழங்கிறது பத்து பேர் சேர்ந்து விட்டார்கள் முஸ்லீம்கள். அங்கு எப்படி என்னுடைய வடிவம், உதாரணமா இஸ்லாம் இல்லை, முழுக்க முழுக்க உலகத்தில் ஜாஹிலியர் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. 1990 இலங்கையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றுவதற்கு முன்னால் முழு உலகத்திலும் எப்படி ஜாஹிலியத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்ததோ அதே போன்று உலகத்தில் இருக்கும் போது திடீரென்று ஒருவருக்கு சத்தியம் விளங்கிவிட்டது. அவர்கள் ஏதோ ஒரு பிரிவில் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு பிரிவில், 72 பிரிவுகள் ஒரு பிரிவில் இருக்கிறார். ஒருவருக்கு விளங்கிவிட்டது. அவர் இந்த விஷயத்தை சொல்லுகின்றார், இதெல்லாம் பிரிவு, இதை இருக்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றிக் கொண்டு ஒரு அமீருடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகின்றார். திடீரென்று 9 பேர்கள் இதை விளங்கி அந்த பிரிவு விட்டு ஒழுங்கிவிட்டார்கள். இப்ப இந்த சொன்னவரோடு சேர்த்து 10 பேர். இப்ப இந்த 10 பேருக்கு இவர் அமீராக இருக்கிறார். மறுமையில் இவருக்கு விலங்கு போட்டு கொண்டு வரப்படும். அப்ப இங்கு 10 பேரனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரிவுகளில் ஏனைய அமைப்புகளில் உள்ளவர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், அமீர் ஜமாஅத் என்ற சொல் எப்போது பயன்படுத்தப்படும் என்றால் அது ஒரு ஹிலாபத். அபூபக்கர் சித்திக், உமர் ஹத்தாப், உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற அந்த ஹிலாபத் இருந்ததே அந்த காலத்துக்கு தான் அவரை ஹலீஃபா என்றும் அதை ஜமாஅத் என்றும் அதை அவரை இமாம் என்றும் சுல்தான் என்றும் சொல்லப்படும் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இது நான் மேலே சொன்ன இந்த ஹதீஸை கொண்டு அது உடைக்கப்படுகிறது. மூன்று பேர்கள் இருந்தால் ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று பாருங்கள், இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அப்தின் எஸ்தர்ஈஹி அல்லாஹு ரஹ்யத்தன், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை கொடுத்து, சில மக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்து, பலம் யஹுத்ஹா பிநசீஹதி, அவர் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யாமல் அமீராக மட்டும் இருந்து கொண்டு இருக்கிறார், ராயாக இருந்து கொண்டிருக்கிறார், லம் யஜித் ராயஹத்தல் ஜன்னா, இவர் பொருத்தத்தின் வாடையை நுகர மாட்டார் என்றார்கள் சஹீஹ் புகாரி. அப்ப இங்கு பாருங்கள், பொதுவாக வந்திருக்கின்றது, யாருக்கு அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை கொடுத்து, அது ஒரு ஹிலாபத்து, ஆட்சி, அதிகாரம், ஆர்மி, நேவி, போலீஸ்லாம் அவருக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இது மூன்று பேர்களுக்கு மேல் எத்தனை பேர்களையும் இருக்கும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள், ஒரு அதிகாரம் இல்லை, பையத்தை எடுத்தார்கள், அனைவருக்கும் தெரியும், எந்த சக்தியும் அவர்களுக்கு இல்லை. சொல்கின்றார்களே ஹலீஃபாவுக்குத்தான் பையத்து என்று, ஹலீஃபா இருந்தால்தான் ஜமாஅத் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் எப்படி ஒரு பலவீனமாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஒட்ட குடலை கொண்டு போடுகிறார்கள், அதை எடுக்கக்கூடிய சக்தி இல்லை, கழுத்தை நசுக்குகின்றார்கள், தடுக்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போது பையத்து எடுக்கிறார்கள், கட்டளை பிறப்பிக்கின்றார்கள், மக்கள் இவருக்கு செய்யுங்கள், எத்தியோப்பியாவுக்கு செல்லுங்கள், கையை தூக்காதீர்கள் யாரும் அடித்தால், கட்டளை போடுகின்றார்கள் ஆனால் ஆட்சி கிடையாது. எனவே ஒரு வாதம் பிழையான வாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கு ராயி என்றார்கள். ராயி என்றால் இடையன், ஆடு மேய்ப்பவனும் இடையன் தான். இந்த பொறுப்பாளி அமீரையும் ராயன் என்று சொல்லுகின்றார்கள். என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆடு கொஞ்சம் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு இடையன் இல்ல, அத பாட்டுல மேஞ்சு தெரியும், கொஞ்சம் காலத்தே இல்லாம போயிடும். இதே போல முஸ்லீம்கள் என்பவர்களுக்கு ஒரு அமீர் இல்லை என்றால் அது இஸ்லாமாய் அறிஞ்சு போயிடும். எனவே ராயன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல சொன்னார்கள், வாலி ஒமாமின் வாலின் எலி ரயத்தன் மினல் முஸ்லிமின், எந்த ஒரு பொறுப்பாளியாவது முஸ்லீம்களுக்கு உள்ள பொறுப்பை அவர் ஏற்று அவர்களுக்கு மோசடி செய்த நிலையில் மரணிக்கிறார், இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். லேசான வேலையில் இந்த அமீர் பதவி, ஜாகிலியத்தில் இந்த பதவி கிடைத்தால் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். பதவி போனால் சிலருக்கு பைத்தியம் பிடிக்கும் தற்கொலை. இஸ்லாத்தில் அப்படி இல்லை, இந்த பதவி கிடைத்தால் கவலை கண்ணீர் வடிக்கணும், இந்த பதவி போனால் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், என்னை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று. அப்படிப்பட்டவர்தான் இந்த அமீர் பதவி என்பது. அப்ப இந்த பாருங்க, இந்த ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய பொறுப்பாளின்னு சொல்லவில்லை. பொதுவா மூன்று பேர்களுக்கு மேல் இதை எடுக்கும். இன்னும் சில வாயத்துகளில் அமீர் என்று வருகின்றது. எந்த ஒருவர் மக்களுக்கு அமீராக இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்யவில்லை, அவர்களுக்கு மோசடி செய்கிறார், இவருக்கு சுவர்க்கம் ஹராம் என்று வருகின்றது. அப்போ முஸ்லீம்களை வழி நடத்துவதற்கு பெருத்த அதிகாரம் ஆட்சி தேவை என்பது கிடையாது இஸ்லாத்தில். அப்படி பார்த்தா எத்தனை நாடு இருக்கு, இந்த பஹ்ரைன் அங்கேயும் அமீர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா படை வந்தா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சது, எங்க ஆட்சி அதிகாரம், அவங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி எத்தனை கூட்டங்கள் இருக்குது. ஆனால் வித்தியாசம், நாங்க சொல்லக்கூடிய அமீருக்கும் பிரிவுகள் இருக்கக்கூடிய அமீருக்கும் வானத்துக்கும் பூமிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் இருக்குது. இன்ஷால்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் சொல்லுவோம். இதே போல இன்னொரு ஹதீஸ், நபிக்கு பிறகுதான் இந்த அமீர்மார்கள் இமாம்கள், முந்தி நபிக்கு முந்தி இது கிடையாது. ஒரு நபி மௌத்தா போனா இன்னொரு நபி வந்துருவாங்க, அமீர் என்று ஒன்னு கிடையாது, ஜமாத் இல்ல. அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்துகின்ற நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், வாருங்கள் தொழுவீங்க அப்படின்னு சொல்லுவார்கள். இல்லை, நீங்களே தொழுவீர்கள். ஏனென்றால் இந்த அமீர், இந்த இமாம் பதவி இது நபிக்கு மட்டும் சொந்தமான அவருடைய உம்மத்து, நீங்களே தொழுவீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அவ இந்த வாயில ஹதீஸ்கள் வருகின்ற ஒரு இடத்தில் தசூசுஹுமுல் அம்பியா, நபிமார்கள் மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள். நபிமார்கள் அப்ப எல்லா நபிமார்களுக்கும், லட்சக்கணக்கான நபி, ஒரு லட்சத்து சிட்ட நபிக்கும், பல நூற்று கணக்கான ரசூல்மார்களுக்கும் ஆட்சியா இருந்தது உலகத்தில். இவர்கள் சொல்வதை போல் பையத்தை எடுப்பதற்கும் ஒரு அமீர், ஒரு நபி என்று சொல்வதற்கும் ஆட்சியா இருந்தது இல்லை. தத்தோசோகமுள் அன்பியா, சில நபிமார்களுக்கு ஆட்சி இருந்தது, சில நபிமார்களுக்கு ஆட்சி கிடையாது. ஆட்சி மட்டும் இல்ல, அவர்களுக்கு உம்மத்தே கிடையாது. பல வருடங்கள் இந்த சத்தியத்தை சொன்னார்கள், ஒரு மனிதர் கூட பெரிய சாய்க்கவில்லை. சிலருக்கு ஒருவர், சிலருக்கு ரெண்டு பேர், சிலருக்கு மூணு பேர் வழி நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். எனக்கு ஆட்சி இல்லை, அதனால நீங்க எனக்கு கட்டுப்பாட வேணா உங்களோட பாட்டு சொன்னாங்க இல்ல. தத்தோசோகமுல் அம்பியா, நபிமார்கள் அவர்களை வழி நடத்திக் கொண்டிருந்தார்கள். இதுவும் தெளிவாக காட்டுகின்றது, இஸ்லாமிய அந்த தலைமைத்துவத்துக்கு ஹிலாபத்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரபலியமான ஹதீஸ், மன் மாத்த உடைத்த உனுக்கு பைஅத்துன் மாத்த மீசத்தன் ஜாஹிலியா, எவருடைய கழுத்தில் பைஅத்து இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். இது சொல்லவில்லை ஹிலாபத்து, சொல்லவில்லை அங்க பொதுவான ஹதீஸ். இதே போன்று மண் மாத்தி இமாமு ஜமாஅத்தின் மீட்டத்தும் ஜாகியா, எவருக்கு ஒரு இமாம் இல்லாமல் அமீர் வாலின் ராயின் இல்லாமல் மரணித்தால் அவருடைய மரணமும் ஜாகிரிய மரணம் என்றார்கள். இங்கும் ஹிலாபத் என்று நபி அவர்கள் வரையறுக்கவில்லை, எல்லாமே பொதுவான ஹதீஸ். எனவே மேலே உள்ள அந்த முஸ்லீமுடைய ஹதீஸில் இருந்து இந்த எல்லா ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் போது மிக தெளிவாக இது காட்டுகின்றது, ஹிலாபத்து இதற்கு எந்த அவசியமும் கிடையாது. இதற்கு மிகவும் முன்மாதிரி எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபி, ஈசா நபி காட்டில் வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே 10 வருடம் அல்லது 13 வருடம் எந்த சக்தியும் ஆட்சியும் கிடையாது, ஆனா மக்களை வைத்து வழிநடத்திக் கொண்டு அவர்களிடத்திலே பைஅத்து எடுத்துக்கொண்டு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டு தடைகளை போட்டுக் கொண்டு இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், கடைசியில் இதெல்லாம் கூடாது என்று. அப்படி மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா ஹஸனா, நிச்சயமா உங்களுடைய தூதரிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு? எல்லாருக்கும் இல்ல. அப்ப வரமாட்டிக்காங்க, 200-300 கோடி இருக்கு, வரமாட்டிக்காங்க ஒரு தலைமை தூட்டுக்கு மறுமையும் யார் பயப்படுகின்றார்களோ, இரண்டு கருத்து இருக்குது, ஆதரவு வைக்கின்றார்களோ பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் முன்மாதிரி. அப்ப நாம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல நாம அல்லாஹ்வுக்கு பயந்து நரகத்தை பயந்து இந்த சொர்க்கம் போகணுண்டுதான் நாங்கள் இவ்வளவு இன்பங்களை எல்லாம் துறந்து இப்படி ஒரு கஷ்டமான நிலையில் நாங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீருக்கு கட்டுப்பட்டிருக்கின்றோம். சொர்க்கம் செல்லணும். அப்ப அல்லாஹ்வுடைய பயம் மறுமையுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. இதே போன்று இது எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை காட்டுகின்ற பாருங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் மாத்த மீட்டத்தன் ஜாகிலியான அந்த கருத்து என்ன, ஜாகிலிய மரணம். ஒருவர் வந்து கேட்டார், என்னுடைய தந்தை ஜாகிலியத்தில் மரணித்து விட்டார், அவருடைய நிலைப்பாடு என்ன? யார் ரசூல் அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஹுவ ஃபின்னார், நரகம் என்றார்கள். அப்ப அந்த சஹாபி கவலையோடு போகும்போதுதான் அழைத்து சொன்னார்கள், இன்ன அபீவா அபாக்க ஃபின்னார், உன்னுடைய தந்தை மட்டுமல்ல என்னுடைய தந்தையும் நரகம்தான், ஜாகிலிய மரணம் என்றார்கள். எவ்வளவு கவலையான விடயம் இது, சரி முஸ்லீம்ல இருக்கின்றது. இப்படி இருக்க இந்த கபூர் வணங்கிகள் ஒரு ஹதீஸை செய்தியை விட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்காவில் கபூர் அடிக்கு போய் அப்துல்லா ஆமினா ரெண்டு பேரையும் உயிர் பிச்சு அவங்கள ஈமான் கொள்ள வச்சாங்க, அவங்க சொர்க்கம் சொல்றாங்க. அது விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், சஹி முஸ்லிம் இருக்கக்கூடிய ஹதீஸ். நான் சொன்னது இப்போ என்னுடைய தந்தையை நிச்சயமா சொன்னாங்க, உறுதிப்படுத்தி என்னுடைய தந்தையும் நரகம் உன்னுடைய தந்தையும் நரகம் இல்லாமல். இப்ப எப்படி ஒரு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இந்த அமீருக்கு இருக்கிறது, அமீர் இல்லாமல் இஸ்லாம் இல்லை முஸ்லீம் இல்லை என்பதை காட்டுகின்றது. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இங்கு சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இன்னொரு இடத்தில் சஹி திருமதியிலும் அகமதிலும் என்ன சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்திலிருந்து ஒரு தான் வெளியேறினால் அவருடைய இஸ்லாம் கழுத்திலிருந்து போய்விடும் என்றார்கள். அப்ப ஜமாஅத்திலிருந்து வெளியேறது என்ன? அந்த கட்டுப்பாட்டில் வெளியில போறார். அடுத்தது மிகவும் பிரபல்யமான அதி, ஐந்து விடயங்களை ஏவுகின்றேன். என்ன சொன்னார்கள்? அத்தம் வத்தா, செவி மறுக்க வேண்டும், அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனா பெரிய ஒரு ஆச்சரியம், சமூகத்தில் இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தனாவையும் சொன்னாங்க. ஐந்து விடயங்கள் இருக்கின்றன, அதுல ஒன்று ஹத்தனா. உலகத்தில் ஒரு ஆளையாவது பார்ப்பீங்களா இந்த 300 கோடியில ஹத்தனா செய்யாம? எப்படி ஒரு கடமை, கடமையாக நினைச்சு செய்யறாங்க. ஆனா இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லை. எந்த அளவுதான் ஷாஃபி மதுஹபிலே ஒரு ஆள் மூச்சா போயிட்டார், குளிப்பாட்டும் போது பார்த்தா ஹத்தனா செய்யப்பட்டில்ல, அவருக்கு ஹத்தனா செஞ்சு குளிப்பாட்டி அடக்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவு ஒரு கடமை. ஆனா இந்த ஜாஹிலியத்திலே மரணிப்பான், இஸ்லாத்தின் வளையம் கழுத்திலிருந்து போய்விடும், ஒரு கணக்கு இல்லை. அது ஹிலாபத்திலையா? அப்ப ஹத்தனாவையும் ஹிலாபத்தில் வச்சுதான் கரைச்சல் இல்லையா? அதுக்கு மட்டும் தேவையில்லை, ஒரு ஆள் இருந்தாலும் என்ன செய்யணும் முடிவாங்க. சரி, அப்ப இந்த மாதிரி இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு காட்டுது ஒரு அமீர் இமாமுடைய முக்கியத்துவத்தை. முக்கியத்துவம் என்ன? 3 பேர் வந்து ஒரு அமீர் இல்லைன்னா அவங்க முஸ்லீம்கள் இல்லை, ஜாஹிலியத். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. அப்ப இந்த அமீருக்கு கட்டுப்படுவது மிக கட்டாய கடமை. சூரத்து நிசாவை நீங்கள் எடுத்து பாருங்க. சூரத்து நிசா என்ன? விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவருடைய தூதருக்கும் அடிபணியுங்கள், உங்கள் அதிகாரிக்கும் அடிபணியுங்கள். சொல்லிவிட்டு பின்னால் அல்லாஹ், உங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்பட்டால் இழல்லா இவர் ரசூல், அதை அல்லாவின் பாலும் ரசூலின் பாலும் கொண்டு செல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப வந்து கட்டளை அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நிபந்தனை இல்லாத கட்டுப்பாடு. அம்ரு மின்கும் என்றால் அமீருக்கு. இதுக்கு சபபு நிகழ் காரணம் சை முஸ்லீம்ல வந்திருக்கிறது. ஒரு அமீருக்கு சிலர் மாறு செஞ்சு செய்ய போய் அந்த நேரத்தில் இந்த வசனம் ஆயத்து இறங்கிச்சு. அமீருக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பாடு நிபந்தனையற்றது. ஆனால் அமீருக்கு கட்டுப்பாடு நிபந்தனை. என்ன நிபந்தனை? பாவங்களை ஓகக்கூடாது, அவர் பாவங்களை ஓகக்கூடாது. அடுத்த நிபந்தனை, எப்போதுக்கும் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் ஹதீஸை சொல்லும் காலம் எல்லாம் அவருக்கு கட்டுப்படுங்கள். இந்த நிபந்தனை நாங்கள் மறந்துடக்கூடாது. அதனால்தான் சஹாபாக்கள் நபியுடைய காலத்தில் ஒரு அமீர் சஹாபாக்கள் கட்டளை போட்டா நெருப்புக்குள்ள பாயுங்கள், ஏழாயிரம்தான் பாய மாட்டோம். சிலவங்க தெரியாம ஒரு விளக்கம் இல்ல, பாயிரத்துக்கு எத்தனைக்காக பாய இல்ல. மதினாவுக்கு திரும்பி வந்து இந்த விஷயத்தை நபியிடத்தில் சொன்ன போது சொன்னார்கள், உள்ளே நீங்கள் பாய்ந்திருந்தால் அந்த நரகத்திலிருந்து வெளியேறவே மாட்டீர்கள். அப்போ அமீர் பாவத்தை ஏதனா கட்டுப்படக்கூடாது, பாவம் இல்லாத விஷயத்தில் நாங்கள் கட்டுப்படணும். எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாகிஸ்தான்ல இருந்து அந்த கூட்டத்திலிருந்து நம்ம ஒழுங்கிறதுக்கு அடிப்படை காரணங்கள்ல ஒன்னும் அதுதான். ஒரு விதத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அங்க உள்ள தலைவர் நமக்கு ஏவுனர் இலங்கையில். அது என்ன? தப்பு செய்யும் போது தடி எடுக்கிறது. அந்த ஹதீஸ் நம்ம சஹி என்று அமல் செஞ்சது, மசூத் அமல் சஹி என்று எழுதியிருக்கிறார். நம்பி அது ஒரு பொதுவோக்கு தான் எங்க நான் இல்லைன்னு சொல்ல இல்லை, அதை கவனிக்காம பார்க்காம அவர் சொன்னத்தை நம்பி அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிறகுதான் அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது வலிவான ஹதீஸ். அப்ப வைவான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது பிதாத். பிதாத்தை ஒருவன் செய்தால் அவன் சொர்க்கம் செல்லவே மாட்டான். சொல்லட்டும். அப்ப அமீருக்கு கட்டுப்படுவது கட்டாய கடமை. கட்டுப்படாத பட்சத்தில் அவர் இஸ்லாத்தில் இருக்க மாட்டார். கட்டுப்பட்டதுக்கு பிறகு வெளியேறினால் இஸ்லாம் கழுத்திலிருந்து போயிடும். அப்ப இந்த சூரத்து நிஸ்தாவிலே அல்லாஹுத்தாலா கடைசியாக ஒரு அமீருக்கு கட்டுப்படணும், உலில் அம்ர், அதிகாரி. மூன்று பேருக்கு, ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் அமீர் அறிகிறார், அவரையும் இஸ்லாத்தில் அதிகாரி என்று சொல்லப்படும். அதிகாரி தான் பத்து பேருக்கு ஒரு இருக்கிறார், அவரை இமாம் என்று சொல்லப்படும், அதிகாரி என்று சொல்லப்படும், வாலி என்று சொல்லப்படும், ராயன் என்று சொல்லப்படும், எல்லாம் கூடும். அப்ப இவர்கள் அந்த அதிகாரம் என்று சொன்னால் ஆட்சி இருக்கும் என்று சொல்லிதான் தர்ஜுமா செய்யும் போது சூரத்து நிசாவில் உள்ள வசனத்துக்கு பிரக்கட் அடைப்புக்குறி கொடுத்து அதிகாரம் படைத்தன்னு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்துல் ஹமீத் பாஸ்கவித பழைய தலைமாவை பாருங்கள், அதிகாரி. ஒரு ஸ்கூல் இருக்கிறது, ஒரு 50 பேர், அதுக்கு ஒரு அதிபர், அவர் அதிபர், அதிகாரி. ஆட்சி இருக்கின்ற அவசியம் இல்ல. தமிழ்ல கூட அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப இந்த அமீருக்கு கட்டுப்படாத பட்சத்தில் ஒரு இஸ்லாத்திலிருந்து போயிடுவார். நிபந்தனை என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு நிபந்தனை இல்ல. அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாலும் சரி, அறிவுக்கு பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, கட்டுப்படணும். ஆனால் ஒரு அமீருக்கு கட்டுப்படுத நிபந்தனையோடு என்ன? பாவத்தை ஏவாமல் இருக்கணும். பாவத்தை ஏவக்கூடாது. பாவத்தை அவர் ஏதினால் அதை பார்க்கணும். அது ரெண்டு பங்கு. ஒன்னு குஃபர், சிறுக்கு, பிதாத்து இல்லாத பாவம். இன்னொன்னு குஃபர், சிறுக்கு, பிதாத்தை காட்டக்கூடியது. குஃபர், சிறுக்கு, பிதாத்து இல்லாத பாவங்களை ஏவினால் அந்த பாவத்துல மட்டும் கட்டுப்படக்கூடாது, மற்றபடி அவருக்கு கட்டுப்படணும். மற்ற விஷயங்கள்ல குஃபரும் சிறுக்கு பிதாத்தை ஏவினால் அது ஜமாத்தில் முஸ்லிமினா இருந்தால் அமீருக்கு உபதேசம் செய்யணும், சொல்லணும். அவர் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அமீரை மாற்றணும். அது ஜமாத்தில் முஸ்லிமின் இல்ல, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, எல்லா சிறுப்பு குபரையும் செய்யறாங்க, இதுதான் எங்களுடைய மார்க்கம், விடமாட்டோம் என்று சொன்னால் அது பிரிவு ஒதுங்கணும். அப்ப நாங்க முந்தி பாகிஸ்தான் அந்த கூட்டம் சரியான ஜமாத்தில் முஸ்லிமின் நினைச்சு இருக்கும் போதுதான் வந்து ஒரு பிதத், இந்த சதி எடுத்து தப்பு செய்கின்ற ஹதீஸ் லஹீப் அமல் செய்ய இயலாது. ஆனா அங்க இந்த கட்டளை வந்தது சதி எடுக்கணும் தப்பு செய்யும் போது அப்படின்னு. அப்ப ஹதீஸ் லஹீப் பிதத், எப்படி பிதத்தை செய்யறது? ஹதீஸ்ல வருது ஒரு இமாம் அமீர் ஒரு பிதத்தை அவர் செய்தால் அவருக்கு கட்டுப்பாடு கிடையாது, அது சிறுத்து. அவர் இந்த மாதிரி இதன் ஆரம்பம், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு இதோட நிஜமாக சாபலம் வச்சுதான் நம்ம அறிந்து ஒதுங்கணும். அப்ப பாவத்தை ஏவாமல் இருக்கணும் அமீர். அப்ப ஜமாத்தில் முஸ்லிமின் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமாக இருக்கணும். இதை பொதுபோக்கா நினைக்க கூடாது. அமீருடைய கட்டுப்பாடு இருக்குது, அது சரியா இல்லைன்னா அவரை ஜாகிரியத்தை கொண்டு போய் விட்டுறோம். ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் அமீருக்கு மாறு செய்து கொண்டே மரணிக்கிறார், வேற அவர் தௌபாச்சியம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இரண்டாவது விஷயம், பாவம் அவருக்கு அமீருக்கு மாறு செய்த நிலையிலே மரணித்து விட்டார். என்ன சொன்னார்கள்? என்னிடத்தில் இவரை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம், இவருக்கு என்ன நடக்கும் என்பதை தெரியாதுட்டாங்க. அப்ப இது என்ன வழங்கு? ஏன் எல்லாத்துக்கும் சொன்னது நரகம் அப்படி இப்படி, இதுக்கு மட்டும் அப்படி மறைச்சிட்டான். அந்த அளவு ஒரு பயங்கரமான விஷயம் தான் இது. அதனால ஜமாத்தில இருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த ஜமாத்துல பையத்து செஞ்சு நீங்க இருக்கிறீங்க, மிகவும் கவனமா இருக்கணும். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான். ஒரு சான் கூட அமீருக்கு மாறு செய்யக்கூடாது. அப்படியே ஒரு கால் மனிதன் என்ற வாயில தவறு நடந்துட்டு பொதுபோக்கா இருக்க கூடாது. உடனே தௌபா செஞ்சு மீண்டுறணும். தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்னும் கொஞ்சம் செய்வான், இன்னும் கொஞ்சம் செய்வான், இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டு பண்ணிட்டு மோட்டா போயிட்டான். நம்மட பாடு முடிஞ்சது. இத போல ஒரு நஷ்டம் உலகத்துல எதுவும் கிடையாது. அப்ப இந்த அமீருடைய விஷயம் இதுதான். அப்ப இந்த பிரிவுகள்ல சொல்லக்கூடிய முழு கருத்தும் பிழை. கலாபத்து தேவை, ஆட்சி அதிகாரம் தேவை என்று சொல்லக்கூடிய சொல்கின்றார்களே, அவங்களுக்கு நம்ம தெளிவான பதில் ஹதீஸ்களை முன் வச்சிட்டோம். இன்னும் மேலே விளக்க தேவையானவங்க என்ன செய்யணும்? கோவை ஐயூபுக்கு நாங்க மறுப்பு தெரிவித்த ஒரு பயான் இருக்குது, இறுதி நாள் வரை பயன். அதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல மேல விதமான விளக்கங்கள் இருக்குது. சுருக்கமாக தாவத்து செய்யக்கூடியவங்கள்ட்ட உலமாக்கள் யாராவது கேள்வி கேட்டார், இப்படி சொன்னா அது அதிகாரி ஒரு ஹலிஃபாவுக்குத்தான் பையத்து, அங்கதான் ஜமாஅத்து, இப்படி சொன்னா நீங்க முதலாவது கேள்வி கேட்கணும். மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து எடுத்தார்களா இல்லையா? எல்லா பிரிவும் ஒத்துக்கொள்ள அப்பதாவது பையத்து எடுத்தார்கள். மக்காவில எல்லா பிரிவும் பேசுறாங்க, அப்ப ஏன் எடுத்தாங்க? அதிகாரம் இல்லையே. இதுதான் இதுக்கு பதில் தரணும் அவங்க. அப்ப சொல்லுவான் இல்ல அது நபிக்குரியது, அது நபி நமக்கு ஏதாது. உடனே கேட்பானு காட்டின் ஆதாரத்தை, இது நபிக்கு மட்டும் சொந்தமானது, நாலு திருமணத்துக்கு மேலால் நபிக்கு முடிக்கலாம், நபிக்கு மட்டும் சொந்தம் வந்திருக்குது. நோம்பு இரவு பகலா நபிக்கு நோம்பு பிடிக்கலாம், அவங்களுக்கு சொந்தம் வந்திருக்குது. இந்த மாதிரி பை அஸ் காலத்தில் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபிக்கு மட்டும்தான் இந்த பையத் என்பது என்ன சிலாபத்தி அப்படின்னு வந்திக்கான்னு கேட்கும். பதில் சொல்லல அவங்களுக்கு. சொல்லுவான் கடைசியில அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமினால் கூட கதை கேளாண்டுவாங்க. இதுதான் பதில். இப்படி பல பேர் சொல்லிக்காங்க, ஜமாஅத்துல் முஸ்லிமினால் கூட கதை கேளா. அப்ப அதனால ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் யுவதிகளுக்கு நான் சொல்ற விஷயம் மறந்துடாங்க. அமீருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாயிருங்க, அதுல பிழை செஞ்சிடாங்க, மாறு செய்யாதீங்க. அப்படியே நடந்தால் உடனே நீங்க தௌபா செஞ்சிருங்க. செஞ்சு அது மூன்றவங்க இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவருக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மறைமுகமா அல்லாஹு தஆலா அந்த இதை மறைச்சு வச்சுக்கா, என்ன தண்டனை நடக்குமோ அல்லாஹு ஆலம், அவனுக்கு தான் தெரியும். அப்ப இப்படி இஸ்லாம் குர்ஆன் அதி சொல்லுது. இஸ்லாம் அப்படி ஒரு மூணு பேர் அந்த ஒரு அமீருப்பெல்லாம் இருக்கணும். அப்ப நாங்க ஓய்வு முடிச்ச காலத்துல பார்த்தா அப்படி ஒண்ணு உலகத்திலே இல்ல. அப்ப யோசனை என்ன அப்ப செய்யறது? பல 72 கூட்டம் இருக்குது, எதுல சேர்றது? அப்ப எங்களுக்கு பற்றி கடைசியா அப்ப தௌஹீத் தான் இருக்கிறது கொஞ்சம் நல்லா அப்படின்னு நினைச்சேன். அதுவும் பழையா போயிட்டு ரெண்டு தௌஹீத் இல்லாம இருந்தது. இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சத்தியத்தை உலகத்துல உண்டாக்குற அந்த காலம் வந்த உடனே இந்த சத்தியம் முழங்கப்பட்டது. அப்ப அதோட அதுல மூணு உலமாக்கள் சேர்ந்து 1990 இந்த சத்தியம் இலங்கையில் உருவாக்கப்பட்டது. உலகத்தில் எங்கேயும் இல்லை. அமீர்ல இருக்குது, ஜமாத் இருக்குது, அது இஸ்லாமிய ஜமாத், இஸ்லாமிய அமீர் இல்லாது. இஸ்லாமிய ஜமாஅத்து இஸ்லாமிய அமீருக்கும் மற்றவருக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாமிய அமீர் இஸ்லாமிய ஜமாஅத்துக்குள்ள ஒருவர் வந்து பையத்து செய்தால் அவர் முஸ்லிம். பையத்து செய்யாமல் வாழ்ந்தால் ஜாஹிலிய மரணம். செய்த பையத்தை முறித்துக் கொண்டு வெளியில் போனால் மார்க்கத்திலிருந்து போய்விட்டார். அதை எதிர்த்தால் அவர் காது. இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய சட்டம். மற்றவங்க இல்ல, இந்த சட்டம் கிடையாது. அமீருக்கு மாறு செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, உள்ளே வந்தாலும் சரி போனாலும் சரி, எதிர்த்தாலும் சரி எதிர்க்காவிட்டாலும் சரி, அவர்கள் கலிமா சொல்லிவிட்டார்கள், எனவே அவர் முஸ்லீம் என்ற ஒரு தீர்ப்பு பிரிவில் இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். இதை நீங்க நல்லா விளங்குறேன்னு சொன்னால் நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப்ல இருக்குது, காட்டாங்குடியில ஒருவர் வந்திருக்கிறார், அஜுஹல்ல படிச்சுட்டு டாக்டர் ஹச்சரஸ். அவங்கள இந்த கருத்து தெளிவாகிருக்கு. சஹீஹான புகாரி முஸ்லீம்ல வருது, ஹவாரிஜுகள் என்பவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. அவர்கள் எப்படி வில்லில் இருந்து அம்பு வெளியேறுகின்றதோ இதே போன்று தீனில் இருந்து வெளியேறி விடுவார்கள் ஹவாரிஜுகள், ஜமாஅத்தில் முஸ்லீமில் வெளியில போறவங்க. ஆனா டாக்டர் அஷ்ரப் சொல்லுகின்றார், இல்ல போக மாட்டாங்க, அவங்க முஸ்லீம் தான். ஹதீஸ் மறுக்க இல்ல, தொடர் ஹதீஸ் உண்மை. அப்ப ஏன் நீங்க முஸ்லீம் முஸ்லீம்ங்கிறீங்க, அவங்கள ஏன் ஜனாசா தொழுவிச்சீங்க அவங்களுக்கு கேட்டா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க எழுதப்பட்டிருக்குது. அவங்க சொன்னாங்கன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களாம், ஹவாரிஜு முஸ்லீம் என்று தெளிவிச்சதா எழுதப்பட்டு. இதுதான் இந்த இஜ்மாவு சஹாபா பிரச்சனை. இந்த இஜ்மாவு சஹாபாவை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இந்த கருத்தை வெளியிடுறாங்க. ஹதீஸை தூக்கி எரிஞ்சு போட்டு சஹாபாக்கள் சொன்ன செயலை எடுக்கிறாங்க. நாம சொல்றது அலி ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு காலமும் இப்படி சொல்லியும் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு தொழுகை நடாத்தியும் இருக்க மாட்டார்கள். எந்த அளவு சொன்னா நபி சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஒரு பிரச்சினை ஒரு கூட்டம் பொறுத்து ஹவாரிஜிகளாக மாறிவிடுவார்கள். அவங்கள் அவங்களை கொள்பவர்களுக்கு மறுமை நாள் வரை நன்மை கிடைக்கும். அவருடைய தலைவன் மொட்டை அளித்திருப்பான், அவருடைய தோளில ஒரு கட்டி இருக்கும். இது அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்டது. அந்த வரலாறு சொல்லுது, 16,000 பேர் அவங்களுடைய ஜமாத்திலிருந்து போனதா, சில 8,000 4,000 பல மாதிரி இருக்குது. அப்ப எல்லாரையும் வெட்டினாங்க, வெட்டி முடிஞ்சது. அவங்களுக்கு ஞாபகம் வந்தது நபி சொன்ன ஹதீஸ், கேட்டான் கொஞ்சம் பாருங்க பாப்பா அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அப்ப குணங்கள் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கும்போது ஒருத்தன் கிடக்கிறான், தலை மொட்டை அடிச்சு இதுல ஒரு சதைத்துண்டு. அப்ப சொன்னாங்க, இவன் தான் இந்த கூட்டத்தில தலைவர், இவன் தான் எல்லாரையும் திரட்டிக்கிட்டு இதுல இருந்து வெளியில போன முர்த்ததாயி அப்படின்னு. உடனே அல்லாஹு அக்பர் மூணு முறை கத்துனாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னா ரபி சொன்னது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு தொழுக நடத்துவாங்க, அதை வெட்டி போட்டு முஸ்லீம் ஆகிட்டா முஸ்லீம் வெட்டினா கூடுமா காபிரா செய்வாங்க. அது இப்படி காபிரிக்கு ஜனாசா தொழுகை நடத்துறது. இந்த மாதிரி இந்த இஜ்மாவு சஹாபாவில மூழ்கியவர்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வழிவேட்டில தடம் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அச்சரவு பகிரங்கமாக பேசுகின்றார். அது மட்டுமா, இந்த இஜ்மாவு சஹாபாக்கள் அவரும் பூந்துட்டார் சொல்றார். எத்தனை ஜமாத்து உலகத்தில் இருக்கலாம், எத்தனை அமீர்மாரும் இருக்கலாம் உலகத்தில் சொல்றார். ஏன் இஜ்மாவு சஹாபாவுக்குள்ள பூந்துட்டார். அலிக்கம் மாவியாவுக்கு சண்டை, ஆயிஷாவுக்கு சண்டை, ரெண்டு கூட்டம், ஹசன் வேற மாவியா வேற, இங்கிட்டு வந்துட்டு யசீதுல கடை வேற, இங்கிட்டு அப்துல்லா பின் ஜுபைர் வேற, சொல்லுங்க இஜ்மா சஹாபாவுடைய பல கூட்டங்கள். இதை குடிச்சுக்கிட்டு தான் அவரும் சொல்றாரு, எத்தனை ஜமாத்தும் இருக்கான், ஒரு ஜமாத்தில் முஸ்லீம் கிடையாது. லேசான ஆள் இல்ல டாக்டர் அவரு, கலாநிதி. அவ பாருங்க, இஜ்மாவு சஹாபாவுக்குள்ள பூண்டத்தினால ஈமான் இருந்தா பறி செய்யறான், இல்லாட்டி அது விஷயம் வேற, இருந்தா பறி செய்யறான். பாருங்க ஒரு கருத்துக்கள் எல்லாம். அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யுது, ஒரு கூட்டம் நான் சேர்க்கும் 72 நரகம், ஜமாவத்துக்கு வெளியில போனாலும் இஸ்லாம் பறி செய்யறோம், ரெண்டு ஹலீஃபாவுக்கு பையத்து ரெண்டாவது ஆள கொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? அவங்களும் ஒரு விளக்கம் இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, இஜ்மா சஹாபாவை கொண்டுகிட்டு வந்து சஹாபாக்கள் இப்படி சொல்லிடும்பாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் அப்படியே யூத கிறிஸ்தவ மாதிரி முழுவுக்கு பின்னால தள்ளிட்டு இந்த மனிதனுடைய கருத்துக்களை மட்டும் எடுப்பாங்க. இன்னைக்கு நடந்த பயான்களை நல்லா போட்டு போட்டு கேளுங்க. இன்னைக்கு முன்னால நடந்த ரெண்டு பயான் இருக்குது, அது நல்லா போட்டு போட்டு கேளுங்க. மிக முக்கியமான நுணுக்கங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்றேன்னு கேட்டா, எப்படி பட்டவங்க வெளியில முறுக்கதா போயிட்டாங்க, எப்படி பட்டவங்க செய்தான் லேசான ஆள் இல்ல, நபிக்கு வழி எழுதினவங்களே கருத்து போட்டான். எங்களுடைய ஜமாத்தில் இருந்த சுபத்திரமா நவீர் மூலம் எப்படிப்பட்ட அறிஞர்கள் அறிவாளிகள் செய்தான் வழி கெடுத்துட்டானே. அதனால மிகவும் கவனமா இருக்கணும். இந்த பயான்களை நல்லா போட்டு போட்டு கேட்டு உறுதியாயிருங்க. சொன்ன மாதிரி வகி மட்டும்தான் மார்க்கம், அதோட நின்று கொள்ளணும். அதுக்கு அடுத்தது மார்க்கம் இல்ல. நபியும் நபியில தோழர்களும் இந்த அடிப்படையில இருந்தார்கள். அப்ப நாங்க ஓய்வு முடிவு இப்படி பார்க்கும்போது ஒரு சத்தியம் முழங்கப்பட்டு வந்து நாங்க ரெண்டு பேர் மூணு பேர் உலமாக்கள் சேர்ந்து பார்த்தோம், உண்மையில இப்படி ஒரு இஸ்லாம் சொல்ற மாதிரி உலகத்தில எங்கேயும் கிடையாது. சவுதியில இருக்கு, பையத்துல எடுப்பாங்க. பகத்து மோத்தா போன உடனே பையத்தை எடுத்தாங்க. அடுத்தவருக்கு காலித்து மோத்தான உடனே மற்றவருக்கு பையத்தை எடுத்தாங்க. இருக்குது இஸ்லாமா? அது இஸ்லாமா இருந்தால் சரி, முஸ்லீமுடைய ஹதீஸின் படி எவருடைய கழுத்தில் பையத்தில் மரணம் ஜாகிரிய மரணம் வந்த ஹதீஸை படிச்சா உடனே நாம ஓடணும் சவுதிக்கு. சரி, சவுதி வேலை ஓடணும் அரண்மனைக்கு, அரசு போய் என்ன பையத்தில் நுழையுது பைஹத். உடனே போலீஸ்கார் வந்து ஏசும்பா, இல்ல நான் பையத்து செய்யப்படுறேன். என்ன பையன் ஏய் பையத்து ஏசும்பா. உடனே சை முஸ்லீமுக்கு இவன் மார்க்கத்தை விளங்கிட்டான். உடனே சொல்லாம் கொண்டு வா கலம்போர் விளங்க போட்டு கலம்போர் கலத்தூர் கொண்டு உழுக்க தள்ளிடுவான். அவர் இஸ்லாமிய அமீரா, அது இஸ்லாமிய ஜமாட்டா. நல்லா விளங்கி கொள்ளணும். இருக்குது பையத்து ஜமாத்தில் இருக்குது, அமல் கிடையாது. குர்ஆன்ல குர்ஆன் படிக்கு இந்த சவுதி அரேபியா 57 நாடுகளை நாம முஸ்லீம் நாடு என்று அங்கீகரித்தால் நாம எல்லாம் நரகம் போக வேண்டி வரோம். அல்லாஹ் தன்னை சொல்றான், ஒரு இஸ்லாமிய நாடு இருந்தால் குஃபர் நாட்டை வாழக்கூடாது. அங்க போயிடணும், போக ஏலமா? இப்ப நமக்கு ஏலமா போவோம். என்ன சொன்னாங்க, மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே மரணியுங்கள், நான் உங்களுக்கு சிபாரிசு செய்வேன், பாவங்கள் அழிக்கப்படும். இந்த ஹதீஸை வெளியே சோப்புல வச்சுட்டு போய் மதீனாவில இருங்கள், அனித்தம் கொண்டே திண்டுகிட்டு ஒரு 10 தொப்பி அட்டர் பத்திர வச்சு வித்துக்கிட்டீங்க, வருவான் வந்து குடிப்பான். உடனே சீக்கி அந்த முஸ்லீம் போகணும். ஹதீச காட்டு சைல் புகாரி நபி சொல்லியிருக்கிறான், மதீனாவில வாழ்ந்து மதீனாவில மரணிக்க செய்தி சொல்லி நான் அங்க வாழ்ந்து மரணிக்க போறேன்னு சொன்னால் சரி, இந்த உடனே குடிச்சு கொண்டு ஜெயில அடைச்சி ஒரு வருஷம் வச்சு அனுப்பிடுறான் இலங்கை. அது முஸ்லீம் நாடா? முஸ்லீம் நாடு எப்படி ஒரு முஸ்லீம காபி நாட்டு அனுப்போம்? பெருவா விஷயங்கள் இருக்கு. அப்ப நல்லா உறுதியா இருக்கணும். எப்படிப்பட்டவங்களை செய்தான் வழிபடுத்தி விடுவான், ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நாங்க பார்த்தோம், இப்படி ஒரு இஸ்லாம் இப்படி சொல்லு, இப்படி உலகத்திலே இல்ல. அப்பதான் 1990 ஏற்ற சத்தியம் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும். ஒரு அமீர் கட்டாயம், அமீர் இல்லாம இஸ்லாம் இல்ல. ஒரு ஜமாஅத்து பிரிவல்லா நரகம் என்ற அடிப்படை முழங்கப்பட்டது ஏற்ற 90. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தால், வெளியில போன முருத்ததுகள் சொல்றான் அப்படி உண்டாக இல்லையா, இது சும்மா சொல்றாங்க பாகிஸ்தான் தாங்கிறான், இல்ல அது பிரிவு, இதுதான் சரியான ஜமாஅத்துல் முஸ்லிமீன். பயான்கள் இருக்குது, 90, 91, 92 நடந்த பயான்கள் இருக்குது, அடிக்கு பேசிருக்கிறோம் நாங்க. உலகத்தில் எங்கேயுமே முஸ்லீம்கள் கிடையாது, இலங்கையில் இந்த ஏத்தாலையில கிராமத்துல மட்டும்தான் ஒரு 200-300 முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்கு 11 நாடா. சத்தியம் தோங்கிட்டு அப்ப. அப்ப அந்த சத்தியம் அங்க தோன்றி அப்படி வளர்ந்து வந்து கொண்டு இருந்துச்சு. அப்ப இந்த நேரத்துல ஒரு மூலவி தெரியும், எங்கட கிழக்குல இருக்கிறாரு அன்சார் மூலையா, எல்லாம் அவருக்கு நேர்வழியை கொடுக்கும் நல்ல விஷயங்களை இப்ப சொல்றாரு. அவரோட கருத்தி தான், அது மூணு பேர் இருந்தால் ஒரு அமீரை நியமிக்கிறது, அது வைபான ஹதீஸ், அதனால இந்த ஜமாஅத்தின் அடிப்படை பிளங்கிறார். அது பாகிஸ்தானுக்கு சரி, அது பலன் விடுவோம். ஏற்காடுல மூணு பேர் இல்ல, சத்தியம் முழங்கப்பட்ட நேரத்துல பல பேர் வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க, பல பேர் வந்து ஒன்னா சேர்ந்து எல்லாம் பயிற்சி ஜமாஅத்தில சேர்ந்துட்டாங்க. அப்ப அவரை வாழ்ந்த இடத்துல நான் உடஞ்சு போகுது. அப்ப ஹதீஸ் லைவ்படுத்தி நம்ம காட்டிட்டோம், மற்ற சையான ஹதீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்ப இந்த அடிப்படையில நம்ம ஒரு ஜமாஅத் இலங்கையில தோன்றி இருந்து பிறகு அங்க தெரியப்பட்டு அங்க ஒண்ணு இருக்கு சொல்லி போய் பார்த்து சில விஷயங்களை வெளிப்படையில நாம பார்த்தோம். பார்த்த உடனே சரின்னு சொல்லி அதுல சேர்ந்து பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிறுக்கு பிதத்து குபுரு ஜாகிரியத்தான் வெளியாகணும். இதுகளை நீங்க வளர்ந்துறா நிறைய பயங்கள் பண்ணி இருக்கீ, அதுகளை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய காலத்துல சில முக்கிய குறிப்புகள் அவங்க இடையில பாருங்க. அப்ப சொன்ன மாதிரி நபீர கபூர்ல போய் வசியில தேடலாம், இதான் கிறுக்கா இல்லையா? அப்துல்லாஹிபின் உமர் ஹலீஃபாவுக்கு பையத்து செய்ய இல்லை, கிறுக்கா இல்லையா? ரெண்டு கலாபத்து இருந்துச்சு, இது கிறுக்கா இல்லையா? தொழுக மூணு நேரம் விட்டா அவன் காஃபிர் இல்ல, அஞ்சையும் விட்டா தான் காஃபிர். திருப்பி அஞ்சையும் விட்டாலும் நாங்கள் காஃபிர்னு சொல்ல முடியாது. வெள்ளப்பட்டி கிதாபுல மின்ஹாஜுல் முஸ்லிமீன் விளக்கம் எழுதிக்காங்க, மசூதாமர் மகன் எழுதிக்கிறார். இப்படி எல்லாம் தெளிவான விஷயங்கள் இருக்க போய் தான் நம்ம அதை விட்டு ஒதுங்கி தெளிவான சத்தியத்தை இல்லாம இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போ. அப்ப இதுல மிக முக்கியம், இந்த அமீர் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, உலகத்துல நீங்க பார்த்தா எந்த விஷயத்தை எடுத்தாலும் கருத்து மோதல் தான். கருத்து மோதல் இல்லாத விஷயமே கிடையாது, எல்லாத்திலும் கருத்து மோதல். ஒவ்வொரு கூட்டமும் ஒன்ன பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் இல்ல, இந்த இஜ்மா சஹாபா இதைத்தான் முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு அமீர் என்பது மக்களை வழி நடத்துறதுக்கு அவசியம். கருத்து மோதல்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை அழைச்சி முஸ்லீம்கள் உலமாக்களை அழைச்சி அதை பார்த்து விசாரிச்சு அல்லாஹ் சொல்ற மாதிரி நாலு 59 பருது இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ் ரசூலின் பால் கொண்டு செல்லுங்கள். அப்ப நாங்க இந்த சரி எடுத்துக்கொண்டு இருந்தோம். சரி, இதே போல வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்க கருத்து மோதல் வந்துடும், என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ பார்க்கணும். மனிதனுடைய கருத்தை பார்க்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு அதான், இதுதான் மார்க்கம். நபியுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கையால தப்பு சரி பண்ணிருக்கிறாங்க, இதுதான் மார்க்கம். அப்ப தடி எடுத்தது அது பலவீனமான ஹதீஸ், அதுல ரெண்டு பேர் இருக்கிறான் மஜ்ஹூல், எடுக்க இயலாது. அப்ப இந்த மாதிரி ஒரு அமீர் இருக்கணும், முஸ்லீம்களை கவனிக்கணும், இடையனை போல நல்லது ஏவணும், தீயது தடுக்கணும், குர்ஆன் ஹதீஸ் கூட அவர் வழி நடத்தணும். அந்த காலம் எல்லாம் அவருக்கு கட்டுப்படணும். அவர் ஒரு பிழையை கண்டால் மற்றவங்களுக்கு சொல்வதை போல எழுந்து சொல்லக்கூடாது, தனியா அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களோட பிழையை சுட்டி காட்டணும். ஏற்றுக்கொண்டா சரி, ஏற்றுக்கொள்ளையில் அவங்க அடம் பிடிச்சாங்கன்னு சொன்னா அது மேலிடத்து கொண்டு போகப்படும். மேலிடத்துல இந்த மாதிரி விஷயம் வந்தா அது உண்மையிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீருக்கு உபதேசம் செய்யணும், அவர் திருந்தினா சரி இல்லை, எல்லா முஸ்லீம்களும் கூடி வேற ஒரு அமீரை மாற்றணும். வெளியில போயிடக்கூடாது. 100 என்ன கிறுக்கு பிதத்து இருந்தாலும் சரி, ஜமாஅத்துல் முஸ்லிமீனா இருந்தால் அதை விட்டு வெளியேறதுக்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு அமீர் இருந்தால்தான் அந்த ஜமாத்துக்குள் நடக்கக்கூடிய கருத்து முறைகளை தீர்த்து அழகான முறையில் அது நடக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த இஜ்மா என்று சொல்லக்கூடியது. அது எங்க பார்த்தாலும் இந்த இதான் கதை அடிபட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்குது, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்ப இதுல இன்னும் சில விளக்கங்கள் நானும் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது. இந்த இஜ்மா என்ன? ஒரு சின்ன இது. ஹதீஸ் என்ன? சொன்னாங்க நபியுடைய சொல், நபியுடைய செயல், நபியுடைய அங்கீகாரம். அப்படின்னா என்ன? நபியுடைய சொல், நபியுடைய சொல் என்ன? எத்தனையோ இருக்குது. என்ன சொன்னாங்க? உங்களில் ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்தால் 2 ரகாத்தை தொழாமல் உட்கார வேண்டாம். சொல் செயல், அதுவும் ஹதீஸ் தான். 2 ஜும்மாவுக்கு இடையில உட்கார்ந்து எழும்புவார்கள், செயல், அதே நாம் எடுக்கணும். 3வது அங்கீகாரம். நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி தொழுகையில தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கசீரன் தையப்பண்டு சத்தம் போட்டு ஓதினாங்க, அப்ப இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு ஓதுன்னு கேட்டு போட்டு கடைசியில ஒத்தனை பதில் கொடுக்காம இருக்கும்னு சொன்னாங்க. 70 சஹாபாக்கள் இந்த மலக்குகள் இத 70,000 70,000 மலக்குகள் இதை கொண்டுகிட்டு போறதுக்கு சண்டை பிடித்தாருன்னு சொன்ன உடனே அந்த சொன்ன சஹாபிகளுக்கு நான் தான் சொன்னேன்னாங்க. இது அங்கீகாரம், இதுதான் ஹதீஸ். இப்ப இது வெளியில போனவங்க இருந்து கேட்கிறாங்க, ஹதீஸ் என்றால் சொல் செயல் அங்கீகாரத்துக்கு ஆதாரம் காட்டுங்கிறாங்க. என்னத்துக்கு ஆதாரம் அறிக்கிற சொல் செயல் அங்கீகாரம் தெளிவாயிக்கிற ஹதீஸ்லயே, அதுதான் ஆதாரம். அப்ப சொல் செயல் அங்கீகாரம் நபியுடைய. அப்ப இஜ்மா வேண்டா என்ன? இதே போல சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அது இஜ்மா. அப்ப மற்றவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாம பின்பற்றுவது போல் சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றணுங்கிறாங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வது இல்ல, நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் மட்டும்தான் மார்க்கம், சமாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் மார்க்கம் இல்லை. இதுதான் இப்ப கருத்தை. இதனாலதான் கொஞ்சம் பேர் வெளியில போனதும் நாங்க அந்த பாகிஸ்தான் அந்த கூட்டத்திலிருந்து ஒதுங்கி வந்ததும் வந்ததுக்கு காரணம் இதுதான். அப்ப இந்த இஜ்மா என்ற விஷயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர கருத்து மோதல் இருக்குது. உலகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க. அப்ப இஜ்மா சஹாபான்டா என்ன? அதுக்கு பல உதாரணங்கள் காட்டினாங்க. வெள்ளிக்கிழமை 2 பாங்க, கருணாநிதி தக்கப்பலாக மின்க்கும் ஓயிடுது. இதே போல முத்தலாக், 3 தலாக் விடுவது. தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹ நபி என்று ஓயிடும், அதை விட்டு போட்டு அஸ்ஸலாமு அல நபி என்று ஓயிடுறது. இப்படி ஒரு தொகை இருக்கு இஜ்மா சஹாபா, 1-2 இல்ல. பையத்தை முறிச்சிட்டு இருந்தாங்க, 2 ஜமாத்து இருந்துச்சு, எஜீது படையை எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு வந்து சஹாபாக்கெல்லாம் கொண்டு தொலைச்சாங்க. ஏன்னா இதே போல இப்படி பல இதுகள், உமர் ஹத்தாப் தராவிய தொழுகை நடத்திட்டு சொன்னாங்களா நிஹம்மத்தில் பிதா, இது நல்ல பிதாத்துலாம். அப்ப பிதாத்தெல்லாம் வழிவேடு, வழிவேடு நல்ல வழிவேடு கெட்ட வழிவேடு இருக்குதா சொல்லுவாங்களா? உமர் ஹத்தாப் நேமத்தில் பிதாத்துஹா, இது நல்ல பிதாத்துன்னு சொன்னாங்களாம். இப்படி ஒரு தொகையை நாம எடுக்க கூடாதுங்கிறோம். அப்ப 1988 இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தௌஹீதிலே குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் உண்டு. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமானவங்க சொல்றாங்க, இந்த இஜ்மா சஹாபா இருக்கிற இது குர்ஆன் ஹதீஸ போலதான், இதை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவுஜியில பாருங்க, இன்றைக்கு 2 பாங்க, வெள்ளிக்கிழமை 2 பாங்க. தீவிர பிரயாணத்துல 4 சொல்லுறாங்க, இஜ்மாவு சஹாபாங்கிறாங்க. நாம செய்யக்கூடாது. அப்ப அவங்களுடைய மார்க்கமாக்கி எப்படி நபியுடைய சொல் செயல் அங்கீகார மார்க்கமோ இதே போல அவங்களுடைய சொல் செயல் அங்கீகார மார்க்கம் எடுக்கிறாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகமானவங்களுடைய கருத்து. ஆனா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நாம ஒழுங்கினவன் அந்த பிரிவுடைய கருத்து வேற. அவங்க சொல்றா இஜ்மா சஹாபா மார்க்கம், ஆனா குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாம இருக்கணும். இதுல பாருங்க, அப்ப சவுதியில உள்ளவங்கிட்ட வெள்ளிக்கிழமை பாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்ல, அதனால பாங்க சொல்றாங்க. இவங்கள்ட்ட இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம், அதனால பாங்க சொல்றது இல்ல. சிந்திச்சு பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு. ஒரு ஒரு வகையான ஒரு குழப்பம். அப்ப அவங்ககிட்ட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்ல, இவங்கிட்ட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம். 4 இமாம்கள்ல உமர் ஹத்தாபுட்ட முத்தலாக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்ல, அதனால இன்றைக்கு முழு உலகத்திலும் முத்தலாக்கு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இவங்கள முத்தலாக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் கூடாங்கிறாங்க. என்ன வித்தியாசம்? ரெண்ட மார்க்கம் இல்ல, அவ்வளவு. அப்ப இவங்கள இந்த கருத்து. அடுத்தது பி ஜெயலலாஜின் வேற கருத்து. பி ஜெயலலாஜின் சொல்றாரு, இந்த இஜ்மா சஹாபான் ஒண்ணு இல்ல, அதை எடுக்கவே கூட இல்லன்னா எடுக்கவே கூடாது. அப்ப செஞ்சது செஞ்சவங்க தான் குஜராத்துவாதி நரகவாசி சஹாபாக்களை நான் ஊழிவில்லாம். இப்ப பாகிஸ்தான் அப்படி சொல்றது இல்ல, அவங்க சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகள் இருக்குது சஹாபாக்கள்ல, தலாக் விட்டது முரண், குர்ஆன் ரெண்டு சூறாவை சுரண்டி எறிஞ்சது முரண், ஏன்னா முரண் தான். ஆனால் அவங்க வந்துவிட்டு நரகத்துக்கு போக நாங்க சொல்ல மாட்டோம், அது அவங்களோட கருத்து. சிஜே சொல்ற அப்படி இல்லை, இந்த இஜ்மா சஹாபாவை செஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல சஹாபாக்கள், அவங்க முழு பேரை குஜராத்தை செஞ்சுக்காங்க, அதனால எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. மிகவும் பிழையான ஒரு விளக்கம், அது நாங்க பிறகு தேவைப்படும் போது தேவை கட்டாயம் அந்த விளக்கத்தை நாங்க பிறகு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு அடிக்க தௌஹீத்ல வந்துகிட்டு கோவை ஐயூப் உண்டு. கோவை ஐயூப் என்ன சொல்றான்னு கேட்டால், இஜ்மா சஹாபா மார்க்கம் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். ஆனால் ஒரு குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தேவைப்படும் போது எங்களுடைய விளக்கமும் சஹாபாக்கள் விளக்கமும் மோதினால் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்கணும், எங்களுடைய விளக்கத்தை விட்டுருவாங்க. இது இவருடைய கருத்து. கோவை ஐயூபிட அவர் அப்படி சொல்றாரு. இன்னொரு ஆள் இருக்கிறார் தௌஹீதுல, அப்பாஸ் அலி. இவர் என்ன சொல்றான்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். அப்ப சஹாபாக்கள் கொலபாக்களை வந்திக்க அவங்கள கொலபாக்கு பின்பற்ற வேண்டும், அந்த இமாம் சஹாபா அது என்ன சொல்ற, ரெண்டும் ஒண்ணுங்கிறார். நபியுடைய சுன்னத்தை தான் நபி சொன்னது கொலபாக்களுடைய சுன்னத்தின், நபியுடைய சுன்னத்தை தான் சஹாபாக்களுடைய சுன்னத்தின் சொல்லி இருக்கிறான். அவருடைய கருத்து ரெண்டும் ஒண்ணு தாங்கிறாரு. அப்ப என்ன உதாரணத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடி பருத்தால் சாயம் தீட்டுங்கள், நபியுடைய சுன்னத். அப்ப கொலபாக்களும் சொல்ற அந்த மாதிரி இதுதான் அது, அந்த சுன்னத்தை அந்த வழிமுறை இவங்களும் சொல்லுவாங்க. இதைத்தான் நபி சொன்ன என்னுடைய வழிமுறை கொலபாக்கள் இவருடைய விளக்கம் கொடுக்கிறாரு. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு இருக்குல்ல. அப்ப நாம சொல்றது ஏன் இந்த பிரச்சனை, பிரச்சனைக்குரிய விட்டு தள்ளி போட்டு எந்த சந்தேகம் இல்லாமல் நூற்றுக்கு நூறு உண்மை இருக்கிற குர்ஆன் ஹதீஸ் அதை மட்டும் பின்பற்றுவோம். இதைத்தானே நபி பின்பற்றினாங்க, இதைத்தானே சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. மான அலைஹி வஸ்ஹாபி அலியோ, நானும் எனது தோழர்களும் இன்றைய தினத்தில் எந்த கொள்கை இருக்கின்றோமோ அந்த கொள்கை உள்ளதான் சொற்கம் செல்வார்கள், அது குர்ஆன் ஹதீஸ். அப்ப இஸ்மா சஹாபா இருந்துச்சா, மௌக்கூ இருந்துச்சா, புக்குமன் மார்க்கும் இருந்துச்சு, அப்போ ஒண்ணுமே கிடையாது, வழி மட்டும்தான். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு மத்தியில பல கருத்து மோதல்கள் இருக்குது, இதுக்கு மத்தியில ஒரு புதினமான கருத்து ஒன்று இருக்குது. எல்லா மக்களும் ஒண்ணு சேரலாம் ஒரு அமீருக்கு இன்ஷா அல்லாஹ். புதிய ஒரு கருத்தை ஒருவர் வெளியிட்டிருக்கிறார், நல்ல விஷயம், இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதான் நாங்களும் சொல்றோம். அது யாருட வாழச்சேனே, இந்த எங்களுடைய ஜமாத்தில இல்ல, அல்லாஹ்வுக்கு நேர்வழியை கொடுத்து வரணும், பௌசர் வாழச்சேனே, பௌசர் இன்ஷா அல்லாஹ் வந்து சேரணும், அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கணும். அழகான ஒரு கருத்தை வெளியிட்டார் அவர், சொல்றாரு என்னட்டு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். அப்ப இஜ்மா சஹாபா இவர்னா இதெல்லாம் ஜமாஅத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் இருக்கிறாரே அவருடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நிர்வாக அழகு என்கிறார். சரி, இதை நாம சொல்லிருக்கோம், இஜ்மா சஹாபா அப்படின்னா என்ன, நிர்வாக விஷயங்களில் அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு கட்டுப்படணும் நிர்வாக விஷயத்துல. மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், இதைத்தான் அழகா அவர் பேசியிருக்கிறாரு. குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், மற்றது எல்லாமே அந்த ஜமாஅத்தை வழிநடத்தக்கூடிய அமீருடைய அந்த நிர்வாக அழகுகள் என்கிறார். இது சரியத்தை நாங்களும் சொல்றோம், அப்ப அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்னு இன்ஷால ஒத்துக்கொண்டா. பாகிஸ்தானுக்கு ஒத்து வரணும், அவங்களும் ஒத்து வந்து கடிதம் தரணும், இங்க வரணும் சொல்லணும். இப்ப இதை நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு இன்றைக்கு தான் விளங்கி கௌசர் சொன்ன விஷயம் அழகான விஷயம். அப்ப சரி, குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றுவோம், மற்றதெல்லாம் அது அந்த அமீருடைய நிர்வாக விஷயத்துல தேவைப்பட்ட அவர் சொல்லுவார். அது என்ன மாதிரி கட்டம் கட்டுப்படுத்தான வேணும், ஆனா இபாதத்தா இருக்காது. மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான். அவ இந்த விஷயத்துல வந்துகிட்டு அவரு இதை கேட்டு பண்ணி சரின்னு வந்தா அலஹம்துலா பயில இது போன ரெண்டு மூணு கூட்டம் இருக்குது. அவரு ஃபௌசர் அவரை சேர்ந்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து நாம எல்லாம் கதைச்சி பாகிஸ்தான் ஜமாத்தோடைய கதைச்சி அவங்களும் ஒத்துக்கொண்டா சரி குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். இதுதான் எங்களுடைய முந்தின கருத்தை இருந்துச்சு. அவங்க தந்திக்காங்க கடிதம் புறவை மாறிட்டாங்க. ஒத்துக்கொண்டு வந்தா நாம எல்லாரும் திருப்பி அலஹம்துலா ஒரு ஜமாத்தா அல்லாஹ்வு தான் சொல்றோம். அல்லாத கைத்து பிடித்து ஒரு கூட்டமாக மாறுங்கள் பிரியாயிர்கள். அப்படி உலகத்தில் இருக்கிற 72 மற்ற பிரிவுகளும் சேர்ந்து இந்த அமைப்புல சரி இஜ்மாவு சாபல மார்க்கம் இல்ல அதெல்லாம் விடுங்க, அது நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டது. ஒரு அமீர் சொன்னா செய்வோம் இல்லாட்டி விடுவோம் என்று வந்தால் 72 ஒன்னாயிரம் 73 கூட்டம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டம் மாறிடுறோம் இன்றைக்கு. ஆனா வருவாங்களா? வரமாட்டாங்க. அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நரகத்திற்கே நாங்கள் படைத்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்னன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் நாங்கள் நாடு இருந்தால் அனைவரையும் ஒரு கூட்டமாக ஆக்கியிருக்கோம். அல்ல நாடே இல்ல, நாடு இருந்தால் ஒரு கூட்டமாக ஆக்கியிருப்போம் அல்லாஹ் தாலாவை சொல்றான். அப்போ இதுதான் இந்த அமீருடைய விஷயங்கள். நம்ம கடைசியா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். இன்ஷால்லா அவரு முயற்சி செய்யணும், செஞ்சு மற்ற அந்த போன பிரிவுகளோட கதைச்சி தலைவர்களோட பாகிஸ்தான் அந்த இதோடைய அவங்க கதைச்சி சரிந்து சொன்னா நாங்களும் தயார் ஒரு இடத்துல உட்கார்ந்து இது பண்ணி ஒப்பந்தங்களை செஞ்சுட்டு எல்லாரும் ஒரு கூட்டம் மாறி அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுவோம். அல்லாவே சொல்றான் அசைமு தீன் மார்க்கத்தை நிலைநாட்டுங்க. ரெண்டாவது பெரிய ஒரு பொறுப்பை நாங்க சுமந்திருக்கிறோம் இன்றைக்கு. வானம் பூமி மலைகள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட மனிதன் தான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறாங்க அந்த அல்லாவுடைய ஜீனை நிலைநாட்டுறதுக்கு. அப்ப எல்லாருக்கும் கடமை. அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டமா இருந்து அல்லாவுடைய ஜீனை நிலைநாட்டணும். இதுக்கு அவங்க உடன்பட்டாங்கன்னா நாங்க ஜமாத்துன் முஸ்லீமின் இன்சால எங்கிற தலைமைத்துவோடைய கதைக்கு எங்களுக்கு உடன்படுவாங்க. இதுக்கு மாற்று கருத்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்சால ஒரு கூட்டமாக மாறலாம். அப்ப இதுதான் இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த ஜமாத்தில் இந்த அமீருடைய விஷயம். அப்ப இந்த வகையில இலங்கையில 1990 இந்த ஜமாத்த ஆரம்பிச்சு அப்படி வந்து கொஞ்ச காலம் நவீர் மொழிந்து ஒரு ஆள் இருந்தாரு அமீரா. பிறகு அவரு இதை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு நம்மளை நியமிக்கப்பட்ட நாம இருந்து வந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு முந்தி பல காரணங்களை அடிப்படையாக வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாது. இந்த பொறுப்பை நாம எங்களுடைய சகோதரர் மௌலவி ஜஸ்மீன் இஸ்லாமி அவங்ககிட்ட நான் பொறுப்பு கொடுத்துட்டேன். தெரியும் இப்ப கடைசியா பயன் பண்ணது ஜும்மா ஓடுனது. இந்த முழு பொறுப்பையும் இந்த அமீர் பதவியும் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன். கொடுத்து நான் சொன்னேன் முழுமையா 100க்கு 100 நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் ஒத்துழைப்போம் இந்த ஜமாத்துக்கு. இந்த பொறுப்பை நீங்க எடுத்து அலஹம்துலா செய்யுங்க. இது பல காரணங்கள் இருக்குது. அப்ப சில கருத்துகள் வருவது இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்ட்டு இப்படி கொடுக்க ஏழுமா அப்படின்னு கேள்வி கொடுக்க. குர்ஆன் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் போது இது அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அந்த தலைமைத்துவத்தை. ஒன்னும் சத்தியா அப்படி இப்படின்னு சொல்ல இல்லை. அதனால இந்த பொறுப்பு கொடுத்தது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லை. ஆனா பொதுவா இப்படி ஒன்னு சொன்னாங்க ஹஜ்ஜத்தில் விதாவுல அழைக்கும் அபுதன் ஹபசியும் ஒரு நீக்ரோ அடிமையை உங்களுக்கு அமீராக நியமித்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள் அவருக்கு கட்டுப்படுங்க அவ்வளவுதான். அப்ப நியமிக்கப்பட்ட ஒரு ஆளை கட்டுப்பட வேண்டிய நாம இங்க சும்மா ஒரு அமீரன் அப்படி இப்படி அவர் அப்படி இப்படி இப்படி இந்த நோக்கம் இல்லைங்க. ஒரு அமீர் கூட்டத்தை வச்சு வித்தியாசமா அமீர் அமெரிக்கா எல்லாத்துக்கும் இந்த நோக்கம் இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை அமீர் இல்லாம இருக்க முடியாது, நரகத்துக்கு போயிடும். அதுக்காக நாங்க ஒரு அமீரை நியமிக்கிறோம். அந்த அமீர் குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழி நடத்தும் காலமெல்லாம் கட்டுப்படுங்கள். அவர் ஒரு நீக்கிரோ அடிமையா இருந்தாலும் சரி, இன்னொருத்தில சொன்ன விரல்கள் வெட்டப்பட்டவராக இருந்தாலும் சரி. ஆனா ஜாகிலியத்தில் ஒரு தோ நிபந்தனை இருக்குது. இந்த குர்ஆன் வழங்க 15 கலை படிக்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு அமீருக்கு பல நிபந்தனைகளை போட்டு நிற்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல அதெல்லாம். அப்ப அந்த வகையில் நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத முறையில அமீரை நியமிச்சிருக்குது. ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கிறதுனால நாங்க எல்லா சகோதரர்களும் எல்லா இடத்திலும் உள்ளவங்களும் அந்தந்த இடத்தில் இருக்கிற அமீருக்கு கட்டுப்படுவது போல இப்ப உலகளாவிய அமீர் அந்த அவங்களுக்கும் சரியா எல்லாரும் நாங்க கட்டுப்பட்டு நடக்கணும். இதுல யாரும் வந்துட்டு கொடுப்போக்கு செஞ்சிடக்கூடாது. அடுத்த விஷயம் கடைசியா ஒண்ணு சொல்ல போறேன். இந்த இஜ்மாவு வந்துச்சே நம்ம உலகப்படுத்திட்டேன் நேரத்தோட. இந்த இஜ்மா இத நான் சொன்ன மாதிரி இவங்களோட ஒரு கருத்து இருக்கிற இந்த பிரிஞ்சு போனவங்க மற்றவங்கிட்ட முழு உலகமும் இதை அப்படியே ஏற்று நடந்து வராங்க. இப்ப இவங்க தான் இத இஜ்மா சாப மார்க்கம் இல்லைன்னு ஒரு குரலையே கலப்பிருக்கிறாங்க. அந்த கருத்து இருக்குது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அந்த காலத்தில் இருந்தே இந்த இஜ்மா சாபா மார்க்கம் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி காட்டப்படுறேன். காட்டிட்டு ஒரு ரெண்டு கேள்வி இருந்தாங்க, கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும்ண்டு அதை இது பண்ணி நாம ஒன்பது மணி சரி. ஒரு கிதாப் இருக்குது பாருங்க, இந்த அறிவு இர்ஷாதுல் ஃபுஹூல் இலா தஹக்கீக் இல்மில் உசூல் என்று ஒரு கிதாப் அல்லாம ஷௌகானி இந்த ஒரு எழுதினது 1100 இவர் ஷியா மதஹபில் இருந்து பிறகு குர்ஆன் ஹதீஸுக்கு வந்தவர். இந்த கிதாப ஒருவர் மறுபரிசீலனை செஞ்சார், அபு முசாப் என்று ஒருவர். இந்த அபு முசாப் எழுதியிருக்கிறார் பாருங்க, அதுல குறிப்பு எடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல எழுதுகிறார் 70 பக்கத்தில் அல் இஜ்மாவு தஹ்வா லா தகூமு பிஹில் ஹுஜ்ஜா ஃபீ தீனில்லாஹ். இந்த இஜ்மா இருக்கிறது இது ஆதாரமற்ற ஒரு வாதமாகும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இது ஆதாரமாக எடுக்க முடியாது எழுதியிருக்கிறார். நாம மட்டும் சொல்ல இல்ல, இஜ்மா கூடாது ஒண்ணு. அடுத்து 89 பக்கத்தில் அல் இஜ்மா லைஸ பி ஹுஜ்ஜத்தின் அஸ்லன், இஜ்மா என்பது இது மார்க்கமே இல்லை, மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமாகவும் எடுக்கக்கூடாது. இன்னமா ஹுவா பிதஅத்துன் மினல் முத்தஅக்கிரீன், பின்னால் வந்தவர்களுடைய பிதஅத்தாகும் இது எழுதியிருக்கிறார். அப்ப சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன் காலத்திலெல்லாம் இது மார்க்கம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், பின்னால் வந்தவர்கள் ஏற்படுத்திய ஒரு பிதஅத் ஆகும் என்று 89 பக்கத்தில் சொல்றார். 94 பக்கத்தில் சொல்றார் அல் இஜ்மாவு வன்னுன் வஹ்மும், இந்த இஜ்மாவு மார்க்கம் என்று சொல்லுகின்றார்கள் இது வெறும் யூகமும் வெறும் எண்ணமும் ஆகும். வகத் கன்னத ஷௌகானி நஃப்ஸஹு அதில்லத்துல் இஜ்மாஇ குல்லிஹா, இந்த அல்லாமா ஷௌகானி என்பவர் இந்த இஜ்மாவை பின்பற்ற வேண்டும் என்று என்னென்ன ஆதாரங்களை கொண்டு வருகிறார்களோ அத்தனை ஆதாரங்களை தவறுபடியாக்கி விட்டார் எழுதினார். பாத்தீங்களா எப்படி இருக்கிறது அது. அடுத்து 103 பக்கத்தில் எழுதுகிறார் அல் இஜ்மா பிதஅத்தின், இஜ்மா என்பது அது ஒரு பிதஅத்தான செயலாகும், அது மார்க்கத்தில் உள்ள ஆதாரமாக எடுக்க முடியாது என்று. இது ஒரு கிதாபு. இன்னொன்னு ஒரு கிதாபு கவாயிதுல் தஹ்தீப் என்று ஒரு கிதாபு, அது ஜமால் காசிமில் ஒரு எழுதியிருக்கிறார் பழையார். 130 பக்கத்திலே சொல்றார், அல் மௌகூபு அல் மர்வியு அனி ஸஹாபத்தி கவுலன் அவ் ஃபிஅலன் அவ் தக்ரீரன். மௌகூப் என்றால் என்ன? இதை விளங்கிக்கோ. மௌகூபு இஜ்மா ஸஹாபா ஹுக்மன் மர்ஃபூ தாரீக் வரலாறு எல்லாம் ஒண்ணுதான், சின்ன சின்ன வித்தியாசங்கள். அப்ப பொதுவா நம்ம எப்படி எடுக்கலாம்? வரலாறு வரலாறு மார்க்கமா? எல்லாருக்கும் மார்க்கம் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். இதெல்லாம் வரலாறுகள், நபி மௌத்துக்கு பிறகு வந்த எடுக்கக்கூடாது. இப்ப இந்த கவாயிது தஹதீஸ்ல எழுதுறாரு மௌக்கூஃப் என்றால் என்ன? அல் மர்வியு அனி ஸஹாபத்தி கவுலன் அவ் ஃபிஅலன் அவ் தக்ரீரன். இது சஹாபாக்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய விஷயம், அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய அங்கீகாரம். சரி, இதை மார்க்கமா எடுக்க இயலுமா? ஒரு மௌக்கூஃபு லைஸ பிஹுஜ்ஜத்தின் அலல் அஸஹ், கருத்து மோதல் இருக்குது, சரியான கூற்றின் படிக்கு இது ஆதாரம் அற்ற ஒரு செயலாகும். இருக்குது, நாங்க மட்டும் சொல்ல இல்ல, சொல்றாங்க புதுசா இவங்க உண்டாயிருக்காங்க அப்படின்னு. இந்த பாருங்க, இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு கிட்டாப் இருக்குது, இங்க பாருங்க, அல் ஹதீஸ் நபவி. இதே வந்துட்டு எழுதிய ஒரு ஹதீஸ் கலையில பிறப்பலிமானால் தான் முகமது அல் சப்பா வந்து. இந்த முகமது சப்பா என்ன சொல்றான்னு பாருங்க, இந்த கிட்டாபுல 283 பக்கம். இருநூற்றி எண்பத்தி மூணு அல் ஹதீஸ் நபவி என்ற கிதாபில் சப்பா எழுதுகிறார். மௌக்கூஃப் வழங்கிட்டீங்க, சொல்லிட்டேன். இதே போல தாரீக் வரலாறு எல்லாம் ஒண்ணுதான். இந்த மௌக்கூஃப் என்றால் என்ன எழுதுகிறார்? சொல்லிட்டு சொல்றார் وليس من شك في ان صحه الموقوف لا توجب العمل به. இது தனது அறிவிப்பாளர் பட்டியல் ரீதியாக சரியாக வந்து கிடைத்தாலும் இதை கொண்டு அமல் செய்வது கடமை இல்லை, கடமை இல்லை. பல் யும்கினுனா அன் நபஹத ஃபி இம்கானியத்தில் அமல் விமாலா மஜால லிர்ரை வல் இஜ்திஹாத் ஃபீஹி. இருந்தாலும் அதை வச்சு நாங்கள் ஆய்வு செய்யலாம். எப்படி? அமல் செய்வதற்கு இதில் இடம்பாடு இருக்கிறதா என்று ஆய்வு செய்யலாம். ஆனால் நிபந்தனை என்ன? அந்த சஹாபியுடி என்ற சொல்லு, இந்த சொல் செயல் தன்னுடைய இஜ்திஹாதுக்கும் தன்னுடைய கருத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்னு உமர் தாரியை பிடிச்சி ஓட்டினாங்க. இப்ப இது என்ன? இது அவங்களுடைய சொந்த கருத்தின்படி செஞ்சதா அல்லது அவங்களுடைய இஜ்திஹாதுக்கு அப்பாற்பட்டதா என்ன? இது பெரிய நீண்ட ஒரு பிரச்சனை, யாருக்கும் தேட இயலாது. வெள்ளி வச்சிருக்காங்க, தேட இயலாது. சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இது ஆதாரமாக எடுக்க முடியாது, அமல் செய்ய முடியுமா என்று இதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். ஆனால் நிபந்தனை சொந்த கருத்துக்கும் இஜ்திஹாதுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கணும். இன்னொரு இடத்துல ஒரு ஆள் எழுதுகிறார் இன்னொரு நிபந்தனைய, அப்படி அதை பார்க்கிறது எடுக்கிறதா இருந்தால் அந்த சஹாபி யூத கிறிஸ்தவரிடத்தில் செய்திகளை கேட்காத ஆளாயிருக்கணும். யூத கிறிஸ்தவரிடம் போய் செய்திகளை கேட்கக்கூடிய இஸ்ராயலியார் அவர்களுக்கு எடுக்கக்கூடாது எழுதிக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்கு எழுதிக்க சிம்பிளா கூறுங்கிறாங்க நிஜமாக சாபா. அவர் எழுதி போட்டு சொல்றார் காலை இப்னு ஹஸம், இப்னு ஹஸம் தெரியுமா முஹத்தித் பழையார், அவர் கூறுகின்றார் பமினல் முஸ்லிமீன் மன் யாஹுது பிஹாதா பமின்ஹும் மன் லா யாஹுது பிஹாதா. சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இஜ்மாவு சஹாபாவை மார்க்கமாக எடுக்கிறார்கள். இன்னும் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதை எடுப்பதே இல்லை. நம்மளை போல சொல்லிட்டு சொல்றார் எங்களை பொறுத்தவரையில் அதை எடுக்கவே மாட்டோம். சிலர் எடுக்கிறாங்க, சிலர் எடுப்பதில்லை. நாங்கள் இப்னு ஹஸம் அவங்க ஒரு கோர்ஸ் இருக்கிறாங்க விளங்குற ஆளுக்க, நாங்கள் அத்தலன் ஏ நாங்கள் அறவே எடுக்க மாட்டோம். அப்ப என்ன குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். ஏன் நாங்கள் எடுப்பதில்லை, யாரை பின்பற்றும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவர்களை தவிர உள்ளவர்கள் இருக்கின்றார்களே அவர்களில் யாரும் எங்களுக்கு ஒரு மார்க்க ஆதாரமாக ஆக முடியாது. எப்படி அடிச்சு சொல்றான் வெட்டுன்னு ரெண்டு துண்டு. யாரை பின்பற்றும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அவர்களை தவிர மற்ற எவரிலும் எங்களுக்கு மார்க்க ஆதாரம் கிடையாது. சொல்லிட்டு சொல்றார் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞரும் தவறில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர் அல்ல. சொல்லிட்டு எவரிலே தவறு ஏற்படுமோ அவருடைய கூற்றுகள் ஆதாரமாக மாட்டாள். ஏன் தவறு மனுஷன் நபில மட்டும் தான் தவறு வராது. அப்ப ஒரு மனிதன் பிழை விட்டால் அந்த பிழையை திருத்துவதற்கு வகியும் வராது. ஆனா நபி என்ன பார்த்து ஏன் ஒரு முறை என்ன செய்யாம நான் தேன் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் ஹலாமாக்குகிறீர்கள் திருப்பிட்டு. இதே போல நபிக்கு பிற ஒரு சஹாபி பல விட்டான் உஸ்மான் பாங்கு சொன்னாங்க வச்சுக்கொள்வோம் வகி வந்து இந்த பாங்கு சரி இல்லாடி இந்த பாங்கு பலன்னு சொல்லமா வகி இல்ல அதான் சொல்றாரு வகி கிடையாது திருத்துவதற்கு அப்படி என்று சொல்ற வராத்தியால் வகையும் வகம். எனவே இவருடைய இப்னு ஹஸம் இது மிக முக்கியமானதான் சொல்றாரு. சிலவங்க எடுக்கிறாங்க சிலவங்க எடுக்கிறே இல்ல. நாங்கள் நகனுள்ளன் இதை அறவே நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்ப இது 283 பக்கத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டவங்க எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில இருக்கு இந்த விஷயம். அப்ப நாங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், நாங்க குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றுவோம், வேறு எதையும் பின்பற்ற மாட்டோம். அபூபக்கர் சித்தி உமர் ஹத்தாபு உஸ்மான் யாரை சொத்தும் செய்து வந்தாலும் சரி நாங்க பார்ப்போம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா மார்க்கம் இல்லன்னா நாங்க எடுக்கவே மாட்டோம். அதனால்தான் நாங்க இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிரயாணம் போனா ரெண்டுதான் சொல்லுவாங்க, நாலு சொல்ல மாட்டான் அழிக்குமா. முத்தலாக்கு கூடாது, ஒரு சலாக்கு தான் நாங்க சொல்லுவோம். முத்தலாக்கு இக்குமா வெள்ளிக்கிழமை ஒரு பாங்கு தான் சொல்லுவோம், ஏன் ரெண்டு பாங்கு இக்குமா. பெண்ணாளைக்கு தப்பலமா ஓட மாட்டோம், ஏன் அது இக்குமா. பெண்கள் ஜமாத்து கிடையாது, பெண்களுக்கு நடுவில் தொழிலிக்கிற ஒண்ணு இல்ல, அதிகமா எடுக்க மாட்டோம். இப்படி நிறைய விஷயங்கள் தொழிலுக்கு பிறகு துவா ஓட்டிட்டு கைய மோத்துல தடவுறது அது இஜிமா ஹதீஸ் லைவ் விட்டாச்சு. இப்படி நாங்க குர்ஆன் ஹதீஸை மட்டும் தூய்மையாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தா ஜமாத்தின் முஸ்லிமீ. இதுல ஒரு ஆள் வந்து பையத்து செஞ்சு சேர்ந்து மௌத்தா வரைக்கும் இருந்தா சொர்க்கம், திரும்பியவங்க இந்த கூட்டத்தில் வந்து சேரலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்க யாரையும் நிர்பந்திக்க மாட்டோம். இந்த ஏனைய பிரிவுகள்ல நிறைய திருக்கு இருக்குது, அதெல்லாம் அவங்களை பாதுகாக்கணும். மறுமையில ஹவுதல் கௌதர்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்பட மாட்டார், இழுத்து கொண்டு போய் நரகத்தில் எரியப்படும். அப்போ இந்த ஜமாத்தில உள்ளவங்களும் இதுல உறுதியா இருக்கணும், இதிலிருந்து போன பிரிவுகளும் இதை நல்லா கேட்டு பார்த்து விசாரிச்சு திருப்பி இந்த சத்தியத்துக்கு வரணும். ஏனைய பிரிவுகள் இருக்கக்கூடிய உலமாக்களும் இந்த விஷயங்களை மக்களுக்கு விளக்கப்படுத்தி இந்த விபத்துகளை செய்ய விடாம அவங்கள ஆக்கணும். இப்ப ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல்ல பாருங்க என்ன நடக்குது, முழு உலகத்திலேயே மீலாது விழா அந்த ஒண்ணு செய்யறாங்க. அப்ப இது நபி வழியா, நபி செஞ்சாங்களா, அபூபக்கர் சித்தி செஞ்சாங்களா, அவங்கள இப்ப இஜ்மாவா மார்க்கம், சரி சஹாபாக்கள் செஞ்சாங்களா, தாபீன்கள் செஞ்சாங்களா, தபா தாபீன்கள் செஞ்சாங்களா கேட்டா சொல்லலாம். நாங்க நபியில முஹப்பத் வச்சுக்கோம், மீலாதுல கொண்டாடாதவங்க முஹப்பத் இல்லையா, அப்ப நபி நபி மீது சஹாபாக்கள் தாபீன்களுக்கு முஹப்பத் இல்லையா? இது ஹிஜ்ரி 600 ஒரு நாள் உண்டாக்குனது ஈராக்ல, அது மீலாது விழாவை பத்தி ஒரு பயானம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பொது பயணம் வைக்கவும் ஏற்றாள் இல்லட்டு புத்தகத்தில் இருந்துச்சாதான் அது தெளிவான விளக்கம் சொல்ல வைத்து யார் இதை உண்டாக்குனது இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூடுமா? அதனால தான் ஜனங்களை பார்த்துதான் அப்ப நபிக்கு மீலாது விழா கொண்டாடச்சல, அப்ப நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு பேட்டை கொண்டாடினா என்ன, மீலாது விழா ஆரம்பம் நபி இது இங்கிலீஷ் என்ன கேக்கையை வச்சு இவங்க வச்சாங்க சந்தோஷம். அப்ப மீலாதுலா கொண்டாடுறாங்க சரியான பிழை, அன்றைக்கு நபி வஃபாத்தானது கவலைப்பட வேண்டியது அன்றைக்கு, இது என்னன்னு பார்த்தா சந்தோஷம், உடுப்பெல்லாம் உடுத்தி எல்லாம் ஹூவாண்டு சந்தோஷப்படுறாங்க. ஏன் நபி மூத்தாவுக்கு வந்து சந்தோஷம் இருந்தா பெரிய சிக்கல் ஜிஹாதாரி இதெல்லாம் வரும், உயிரெல்லாம் கொடுக்க வந்து வரும், தண்ணிக்களை உடுத்தாதுன்னு சொல்ல, காயம் போடுன்னு சொல்ல, பொம்பளை வெளிநாட்டுக்கு அனுப்பாதுன்னு சொல்ல, வீட்டு சுட்டுச்சிட்டு குடிக்காதுன்னு சொல்ல, பெரிய கரைச்சல் அதனால ஒப்பாத்தால் அஹம்துல்லான்னு விழா கொண்டாடுறாங்க. வேற என்ன இதுல கவலைப்படணும், அன்றைக்கு தான் மூத்தவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப எதை கொண்டாடுறது? அப்ப இந்த மாதிரி ஈக்குது, அதால மத்தவங்களும் இப்படி இது பண்ணி எல்லாரையும் மக்களை நரகத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் அவ்வளவுதான். இது என்ன கேட்டால், அந்த பாகிஸ்தான் ஜமாத்துல நாங்க அந்த அவங்களோட சண்டை பிடிச்சிட்டு அவங்க செய்யற சிறுக்கு பீதத்தெல்லாம் கூடாது, அந்த நேரத்துல அவங்க மசூர் ஆகணும் கூடி மசூரால முடிவெடுத்தாங்களாம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னு எடுத்த முடிவை அந்த அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஜெயினுல் ஆப்தீன் அதை உறுதியில எடுத்து அனுப்பினார் எங்களுக்கு வந்தி. இதை எங்கட சகோதரி இல்லியாஸ் மொழியும் மொழிபெயர்த்த தமிழும் அதில் ஈக்குது, அவங்க அப்படி சொல்லி போட்டு மாறிட்டாங்க, அதை ஏற்று கொண்டார் அவங்க அந்த கொள்கை ஏன்னா சொல்லிட்டு அவங்க அந்த பிழையை ஏற்றுக்கொண்ட நம்ம திருப்பி ஒழிக்க மாட்டா ஆகலாம், இது அல்லாட கட்டல. அவங்க 7 ஆண்டு சொன்னா விட மாட்டோம் சொல்றாங்க, அதான் அவங்க சொல்றாங்க வாட்ஸ்அப்ல இருக்கு. அப்ப அங்க நம்ம நாள் வந்து நம்ம கேள்வி